ஸ்டென்ரல் ஜூன் 2010. சொல்வேந்தர் சுகி சிவம் அவர்களுடன் அரவிந்த் அவர்களின் நேர்காணல். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன். சுகி சிவம் இன்றைய தமிழகத்தின் சிறந்த ஆன்மீக இலக்கிய சொற்பொழிவாளர். கந்தபுராணம், கம்பராமாயணம் முதல் அபிராமி அந்தாதி வரை தமிழின் பல இலக்கியங்களில் ஆழ்ந்த அறிவும் தேர்ந்த பயிற்சியும் ஞானமும் மிக்கவர். தெந்தலுக்காக அவருடன் உரையாடினோம். அந்த உரையாடலில் இருந்து பொருளாதாரமும் சட்டமும் படித்த உங்களுக்கு சொற்பொழிவு கலையின் மீது நாட்டம் வந்தது எப்படி? நான் சென்னை சாந்தவம் பள்ளியில் படிக்கும் போதே அங்கு நடக்கும் பட்டிமன்றம் பேச்சு போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகள் பெற்றிருக்கிறேன். இயல்பாகவே எனக்கு இருந்த அந்த ஆர்வம் தமிழறிஞர் சிதம்பரம் சுவாமிநாதன், திருமுருக கிருபானந்த வாரியார், கீவா ஜெகநாதன், குன்றக்குடி அடிகளார், அவ்வை நடராசன் போன்றோரது சமய இலக்கிய சொற்பொழிவுகளை கேட்டதன் மூலம் அதிகரித்தது. பல அறிஞர்களது சொற்பொழிவுகளை கேட்டதால் சிறு வயதிலேயே சமயம், இலக்கியம், சமூகம் சார்ந்த சிந்தனை போக்கு வளர்ந்தது. தொடர்ந்து விவேகானந்தா கல்லூரியில் படித்த போதும் சட்டக்கல்லூரியில் படித்த போதும் இந்த சிந்தனைகள் மேலும் விரிவடைந்தன. சமய இலக்கிய சொற்பொழிவாளர் ஆனேன். உங்கள் தந்தை சுகி சுப்பிரமணியம் ஒரு பிரபல எழுத்தாளர். அவருடனான மறக்க முடியாத அனுபவங்கள் குறித்து சொல்லுங்களேன். என் தந்தை ஒரு எழுத்தாளராக வாழ்க்கையை தொடங்கினார். அகில இந்திய வானொலியில் சேர்ந்த பின்னர் தான் ஒரு சுமூகமான வாழ்வு அவருக்கு கிடைத்தது. அதனால் ஒரு நேர இலக்கியவாதியாக இருப்பது மிகவும் கடினம் என்பார் அவர். அவ்வாறு இருந்த பலரும் அப்போது வறுமையில் சிரமப்பட்டு கொண்டிருந்தார்கள் என்பதை அவர் சொல்லுவார். அதனால் நீ நிறைய படி, சட்டம் படி என்று என்னை ஊக்குவித்தார். முதலில் என்னை சட்டம் படி என்று சொன்ன தந்தை, பின்னர் நான் முழுநேர பேச்சாளன் ஆகிறேன் என்று சொன்னபோது மறுக்கவில்லை. தந்தையின் நண்பர் ஒருவர் அவரிடம், நீங்கள் பையனை இப்படியே விட்டுவிட்டீர்கள், அவனும் மேடை மேடையாக சுற்றி கொண்டிருக்கிறான், நாளைக்கு அவன் எதிர்காலம் என்ன ஆவது, சாப்பாட்டுக்கு என்ன செய்வான் என்று கேட்டார். அதற்கு என் தந்தை, எனக்கு அவன் மீது நம்பிக்கை இருக்கிறது, அவன் பேசினால் வாரியார் மாதிரி பேசுவான், ஆனால் எழுதினால் ஜெயகாந்தன் மாதிரி எழுதுவான், அதனால் அவன் மீது பூரண நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னார். அப்பா என் மீது வைத்திருந்த அந்த நம்பிக்கை எனக்கு மிகப்பெரிய மாரல் சப்போர்ட். நான் போக நினைத்த துறையில் எனக்கு எவ்வித இடைஞ்சலும் கொடுக்காதவர் என் தகப்பனார். இதை என்னால் மறக்க முடியாது. சமய சொற்பொழிவு அனுபவம் குறித்து சொல்லுங்களேன். சமய சொற்பொழிவுகளில் ஒரு அனுகூலம் என்னவென்றால், நாம் சொல்ல நினைக்கும் கருத்தை, செய்தியை ஏதாவது ஒரு பாத்திரத்தில் ஏற்றி சொல்லலாம். மக்களுக்கு நல்ல பல விஷயங்களை அறிவுறுத்தலாம். அதனால்தான் நான் சமய சொற்பொழிவு துறையை தேர்ந்தெடுத்தேன். வாரியார், கீரன் என்று பலர் அத்துறையில் இருந்தார்கள். நானும் பல ஆண்டுகள் அந்த பாதையில் தான் பயணித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னர் சமய சொற்பொழிவிலும் எனக்கு சலிப்பு வந்துவிட்டது. ஏனென்றால் சில சமயங்களில் பொய்மையை கூட நாம் நியாயப்படுத்த வேண்டி இருக்கிறது. அறிவுக்கு ஒவ்வாத விஷயங்களை கூட நாம் மதத்தின் பெயரால் வற்புறுத்த வேண்டியிருக்கிறது. மேலும் சாதியம் என்ற நச்சு நோயை தாண்டி சமயத்தை எடுத்து வருவது என்பதும் இங்கே சுலபமானது அல்ல. சரியான நீதி என்பது சமயத்தின் பெயரால் சமூகத்திற்கு கிடைக்காது என்ற எண்ணம் தோன்றியது. அந்த மாதிரி காலகட்டத்தில் இதை விட்டுவிட்டு என்ன செய்வது என்று யோசித்த பொழுதுதான் சன் தொலைக்காட்சியில் இந்த நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உரையாற்றும் வாய்ப்பு வந்தது. அது ஒரு நல்ல தளத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. அதன் மூலம் பல்வேறு இலக்கிய அமைப்புகள், சமூக அமைப்புகள், சங்கங்களுடன் தொடர்பும் அவர்களுக்கான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகளும் வந்தன. மிலாடி நபி விழா போன்றவற்றில் கூட கலந்து கொண்டு பேச அழைத்தார்கள். சமயம் சாராத, சமூக நலன் சார்ந்த என்னுடைய நடுநிலை பார்வை பலருக்கும் பிடித்திருந்தது. சமூக பார்வை, மொழி வளம், இலக்கிய அனுபவம் போன்றவை இருந்ததால் நான் அனைவருக்கும் பொதுவான மனிதனாக வலம் வரும் வாய்ப்பு ஏற்பட்டது. இந்த சூழலில் தான் கல்கி ராஜேந்திரன் என்னை ஒரு தொடர் எழுத சொன்னார். அதற்கு நல்ல வரவேற்பு இருந்தது. அடுத்து விகடனில் எழுத அழைத்தார்கள். அதுவும் பரவலான கவனத்தை பெற்றது. அதனால் சொற்பொழிவோடு கூட முழுநேர எழுத்தாளனாகும் வாய்ப்பு உருவானது. இப்பொழுது எனது பணி முழுவதையும் சமூகத்திற்கு நன்மையை செய்கிற விழிப்புணர்வை ஊட்டுகிற வகையில் பேச்சு எழுத்து என செய்கிறேன். ஆன்மீகம் என்பது குறித்து உங்கள் கருத்து என்ன? மதம் வேறு, ஆன்மீகம் வேறு. இந்த தெளிவு மக்களுக்கு இல்லை, பல சமய தலைவர்களுக்கு இல்லை, பத்திரிகைகளுக்கும் இல்லை. ஜோதிடம், மதம் இவையெல்லாம் தனித்தனி துறைகள். இவற்றையெல்லாம் பிழைப்புக்காக சில சந்தர்ப்பவாதிகள் ஒரே தலைப்பில் சேர்த்து குழப்பிவிட்டார்கள். ஜோதிடம் என்பது ஒரு விதமான கணித முறை. இந்த சுழற்சி இன்று இப்படி இருந்தால் நாளை அப்படி இருக்கும் என்று அவற்றை கணக்கிட்டு கூறுபவன் ஜோதிடர். ஜோதிடம் என்பது ஆன்மீகமே அல்ல. அதுபோல மதம் என்பதும் ஆன்மீகத்திலிருந்து வேறானது. ஒரு கடவுளை பின்பற்றுதல், அவர் புகழ் பாடுதல், அவரை வணங்குதல் என்பது ஒரு கொள்கையாக மதமாக மலர்கிறது. அதே சமயம் அந்த கடவுளை மறுத்தல், வேறு ஒரு கடவுளை முன்வைத்தலும் மதமாக மாறிவிடுகிறது. ஆனால் இந்த மதம் தாண்டிய ஆன்மீகம் என்பது கடவுளை பற்றிய தனது சிந்தனை போக்கை தொடங்குவதில்லை. அது கிட்டத்தட்ட நாத்திகத்திற்கு நெருக்கமானது. நான் யார், நான் ஏன் இங்கே பிறந்திருக்கிறேன், இந்த பிரபஞ்சத்துக்கும் எனக்கும் என்ன தொடர்பு, நான் சங்கிலி தொடரின் ஒரு வளையம் தானா, நான் என்பது என்ன, அது வெறும் அகங்காரம் தானா. இப்படி தனக்குள் உள்நோக்கிய பயணம்தான் ஆன்மீகம். அது அகம் பற்றி பேசுவது, ஆராய்வது, இன்னர் சர்ச், இன்னர் ஜேர்னி. ஆனால் மதம் என்பது வெளிச்சுற்று, மிகவும் மேம்போக்கானது, வெளிநோக்கிய பயணம். ஆன்மீகத்துக்கும் மதத்துக்கும் இருக்கும் இந்த பெரிய முரண்பாட்டால் தான் மதத்தினுடைய சிறப்புத்தன்மையே இன்று படிப்படியாக குறைந்து கொண்டு வருகிறது. ஒரு மதம் கூறும் கடவுள்தான் உண்மை, மற்றவையெல்லாம் கடவுள் இல்லை என்று ஒரு மதம் கூறும் என்றால் மற்ற மத கடவுள்களை என்ன செய்வது? இதனால் தான் இன்று சண்டையும் பூசலும் போரும் கலவரமும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. கடவுளை உணர்வதற்கு மதம் தேவையில்லை. சொல்ல போனால் கடவுளை உணர்வதற்கு மதம்தான் தடையாக இருக்கிறது என்று நான் உறுதியாக சொல்வேன். கடவுளை உணர்வதற்கு மதங்கள்தான் வழி என்று தொடங்கி இன்று கடவுளை உணர்வதற்கு மதங்கள் தான் தடை என்ற முடிவு நிலைக்கு நான் வந்திருக்கிறேன். பாரதி கலைக்கழகம் போன்ற இலக்கிய அமைப்பினருடனான உங்கள் தொடர்புகள், அனுபவங்கள் குறித்து எனக்குள் கவிஞனுக்குரிய சின்ன ஒரு மகரந்தத்தூளும் உண்டு. அந்த கவிஞனை எனக்கு அடையாளம் காட்டுவதற்கு மிகவும் உதவியது பாரதி கலைக்கழகம். முதலில் என் நண்பர்கள் கா. ரவி, தேவநாராயணன் என பலர் அதில் பங்கு பெற்றனர். பின்னர் நானும் அதில் கலந்து கொண்டேன். அங்கு மாதம் ஒரு கவியரங்கம் நடத்துவார்கள். 30-40 கவிஞர்கள் ஒன்றாக கூடி கவிதை படைப்பார்கள். எனக்கு மிகவும் வியப்பாக இருக்கும். கவிதையின் சுகானுபவத்தை அங்கே உணர்ந்தேன். அதே காலகட்டத்தில் பாரதி இளைஞர் சங்கம் மூலம் ராமமூர்த்தி, மணி போன்றவர்கள் ஆங்காங்கே இலக்கிய விழாக்களை நடத்துவார்கள். அவற்றில் கலந்து கொண்டிருக்கிறேன். இவையெல்லாம் எனது மேடை பேச்சுக்கான பயிற்சி பண்ணை என்றும் சொல்லலாம். சொற்பொழிவை பொறுத்தவரை புராணங்கள், சமய இலக்கியங்கள் மீதான உங்களது நினைவாற்றல் வியப்பை தருவது. அது எப்படி சாத்தியமானது? மனம் எதில் அதிகம் ஈடுபாடு கொள்கிறதோ அது அதிகம் நினைவில் இருக்கும். ஈடுபாடு இல்லாதவை மறந்து போய்விடும். இதுதான் அடிப்படை. என் மனதிற்கு மிகவும் ஈடுபாடு விருப்பம் இருந்ததால் பல விஷயங்களை அது ஞாபகத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறது. இது தேவையில்லை, வேண்டாம் என்று அறிவு சிலவற்றை தீர்மானிக்கும் போது மனம் உடனடியாக அதை ஏற்று தள்ளி வைத்து விடுகிறது. நாளடைவில் அது மறந்து போய்விடுகிறது. எல்லா மனத்தின் பயிற்சி தான். நான் எதையும் இண்டெக்ஸ் செய்துதான் மனதில் பதிய வைப்பேன். சிறிய சிறிய உட்தலைப்பிட்டு அவற்றை மனதில் பதிய வைப்பேன். பின்னர் ஒன்று நினைவுக்கு வரும்போது வரிசையாக அதனோடு தொடர்புடைய பிற அனைத்துமே நினைவுக்கு வரும். உங்கள் குரல் இனிமைக்காக ஏதேனும் சிறப்பு பயிற்சி செய்து வருகிறீர்களா? இல்லை. ஒருமுறை நடுவில் எனக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு பேசுவதில் மிகவும் சிரமம் ஏற்பட்டு பேசவே முடியாமல் ஆனது. பின்னர் இயற்கை வைத்தியத்தினாலும் சில சிகிச்சை முறைகளினாலும் பயிற்சி மற்றும் கட்டுப்பாடுகளினாலும் நிலைமை சரியானது. பேச முடியாமல் போனதால் முதலில் இந்த துறையை விட்டே விலகிவிடலாம் என்று நினைத்தேன். ஆனால் எனது பேச்சினால் பயன்பெற்றவர்கள் எழுதிய நன்றி அறிவிப்பு கடிதங்களையெல்லாம் படிக்கும் போது நம்மால் இத்தனை பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள், ஆகவே இந்த துறையை விட்டு செல்லவே கூடாது. இத்தனை 1000 பேருக்கும் பயன்படும் மனிதனாக இருக்கும் இந்த வாழ்க்கையை இழக்கக்கூடாது என்று முடிவெடுத்து சிகிச்சைகள் மேற்கொண்டு குணமானேன். நாகரீகம், புதுமை என்ற பெயரில் பெருகி வரும் நமது பண்பாட்டு சீரழிவுக்கு என்ன காரணம்? இதை போக்க தமிழர்கள் செய்ய வேண்டியது என்ன? புதிய எதன் மீதும் மோகம் இருக்கும். ஆனால் எது சிறந்ததோ அது மட்டும்தான் நிலைத்திருக்கும். நமது பண்பாடும் கலாச்சாரமும் மிகவும் ஆழமானவை. இந்த வேக யுகத்திலும் அதனால்தான் பல விழுமியங்கள் இன்னமும் நிலைத்திருக்கிறது. பிரச்சனை என்னவென்றால், இவற்றை அளிப்பவர்கள் சமூகத்திற்கு இன்னும் உண்மையாக, இன்னும் நேர்மையாக இருக்க வேண்டும். மக்கள் யாரையெல்லாம் நம்புகிறார்களோ அவர்கள் தவறானவர்கள் என்று ஆகிவிட்டால் அப்படியே இழிந்து போய்விடுகிறார்கள். தாங்கள் மலைபோல் நம்புகின்ற பெரிய மனிதர்கள் எல்லாம் கடைசியில் மனத்தளவில் மிக பலவீனமானவர்கள் என்று தெரிய வரும்போது மனத்தளவில் மக்கள் நொறுங்கி போய்விடுகிறார்கள். வழிகாட்டிகளின் நேர்மையின்மைதான் இன்றைய கலாச்சார பண்பாட்டு சீரழிவிற்கு மிக பெரிய காரணம். நீங்கள் நடத்தும் சுய மேம்பாட்டு பயிற்சி பட்டறைகள் பற்றி சொல்லுங்களேன். மனிதன் என்பவன் பயிற்சி மூலமாக தன்னை மேம்படுத்திக் கொள்ளும் தன்மை உடையவன். என்னதான் உறுதிப்படைத்தவனாக இருந்தாலும் இயல்பு நிலை அவனை கீழே தள்ளும். அது போன்ற சமயங்களில் பயிற்சிகள் மூலமே அவன் தன்னை தற்காத்துக் கொள்ள முடியும். தொடர்ந்து ஒரு 10 முறை 20 முறை சில பயிற்சிகளை சொல்லித்தரும் போது எந்த நிலையில் இருப்பவனும் அந்த நிலையில் இருந்து முன்னேற வாய்ப்பு ஏற்படுகிறது. பயிற்சியின் மூலமாக சிந்தனை போக்கை மாற்றியமைத்தலும் தரம் உயர்த்துதலும் சாத்தியம். ஆனால் உடனே அல்ல, சிலருக்கு 10 முறை சிலருக்கு 20 முறை. நான் எனது நிறுவனத்தின் மூலம் பள்ளி கல்லூரி தொழிற்கூடங்களுக்கு ஹெல்த் மைண்ட் பாடி அவேர்னஸ் ப்ரோக்ராம், யோகா உடல் சக்தி மனசக்தி திறனை அதிகரித்தல் என்பது உட்பட பல பயிற்சி முறைகளை வழங்கி வருகிறேன். உங்களை கவர்ந்த எழுத்தாளர்கள் சொற்பொழிவாளர்கள் யார்? சிறு வயதில் நான் பார்த்தசாரதியின் நாவல்களை விரும்பி படிப்பேன். ஜெயகாந்தனின் எழுத்துக்கள் மிகவும் பிடிக்கும். சுஜாதாவின் எழுதும் முறை என்னை கவர்ந்த ஒன்று. பேச்சாளர்கள் என்றால் சமூகம் சார்ந்து சிந்திக்கக்கூடிய சமூக நலத்துக்கான சிந்தனைகளை முன்வைக்கும் தமிழருவி மணியன், வே இறையன்பு இவர்களது பேச்சுக்கள் தான் எனக்கு மிகவும் பிடிக்கும். இக்கால இளைஞர்களிடையே சொற்பொழிவு நிகழ்ச்சிகளுக்கு வரவேற்பு இருக்கிறதா? இருதரப்பான இளைஞர்கள் வருகிறார்கள். வெறுமனே பேச்சை ரசிக்க வேண்டும் என்றெண்ணத்தில் வருபவர்களும் உள்ளனர். தங்கள் வாழ்க்கைக்கான உந்து சக்தியை ஊக்கத்தை பெற வேண்டும், சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சிலர் வருகிறார்கள். இப்போது நாங்கள் எங்களது நிகழ்ச்சிகளில் இருதரப்பினரது விருப்பத்துக்கும் முக்கியத்துவம் இருக்குமாறு நிகழ்ச்சிகளை அமைக்கிறோம். முதலில் ஒரு சுற்று நகைச்சுவையாக பேசிவிடுவோம். இவர் போர் அடிக்க மாட்டார், இவர் நிகழ்ச்சியை கேட்பது நமக்கு கஷ்டத்தை தருவதாக இருக்காது என்ற நம்பிக்கையை முதலில் ஏற்படுத்தி விடுவோம். பின்னர் அவர்களுக்கு தேவையானதை அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதுதான். வெறுமனே நகைச்சுவையை மட்டுமே பேசிக் கொண்டிருந்தால் போதாது, அவர்களுக்கு தேவையானது அவசியம் கொடுக்கப்பட வேண்டும். இதற்கு முதலில் பேச்சாளருக்கு தைரியம் வேண்டும். நாம் நகைச்சுவை தவிர வேறு ஏதாவது பேசினால் கவனிப்பு இருக்காது, நம்மை கை கழுவி விடுவார்கள் என்ற எண்ணம் மாற வேண்டும். அதே சமயம் வெறும் சீரியஸாக மட்டுமே பேசிக் கொண்டிருந்தால் அதுவும் இளைஞர்களிடம் எழுபடாது. இது திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒன்று. உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் யார் யார்? நான் ஒரு வட்டத்திற்கு உட்பட்டுத்தான் என்னை வைத்துக் கொள்வேன். எல்லாவற்றையுமே ஒரு அளவாகத்தான். ஒருவரது ஆதரவையும் நட்பையும் புகழையும் உதவியையும் ஒரு எல்லைக்கு மேல் வரவேற்க மாட்டேன். நானும் அதே போன்று அந்த வட்டத்தை மீறி ஒருவரது எல்லைக்குள் செல்ல மாட்டேன். இது எனக்கு இயல்பாகவே இருக்கும் குணம். எனது வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் என்று தனிப்பட்ட முறையில் யாரையும் நான் சொல்ல இயலாது. அப்படி சொன்னால் நான் அவருக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுப்பது போலத்தான். சிலர் சில சமயங்களில் சில உதவிகள் செய்திருக்கிறார்கள். சிலர் சொல்லனா துன்பத்தையும் தந்திருக்கிறார்கள். அதை சமமாக எடுத்துக்கொண்டு போகும் மனநிலை எனக்கு இருக்கிறது. எனக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பதற்காக ஒருவர் செய்யும் பிழைகளை பொறுத்து போகும் குணம் எனக்கு கிடையாது. நேரடியாக சொல்லிவிடுவேன். இதனால் நீண்ட காலத்திற்கு அவர்கள் நட்பாகவோ நமது ஆதரவாளர்களாகவோ இருக்க மாட்டார்கள் என்றாலும் நான் அதற்கு தயங்கியது கிடையாது. அவர்கள் அப்படி இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பையும் நான் வளர்த்து கொள்ளவில்லை. எந்த நிலையிலும் யாருடனும் கருத்து முரண்பாடு வந்தால் அதை அந்த கணத்திலேயே வெளிப்படுத்தி விடுவது எனது இயல்பு. இந்த சமூகம் எனக்கு கௌரவமான ஒரு இடத்தையும் மிகச்சரியான பொருளாதார வளத்தையும் கொடுத்திருக்கிறது. இந்த சமூகத்திற்கு நான் நன்றியுடையவனாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பாரதி காலத்தில் எல்லாம் அவரை போன்றவர்கள் மிகவும் புண்படுத்திவிட்டது இந்த உலகம். ஆனால் இன்று அப்படி இல்லை. என்னுடைய புத்தகங்கள் சிடிக்கள் நன்கு விற்கின்றன. என்னை நிகழ்ச்சிக்கு அழைப்பவர்கள் கௌரவமாகவே நடத்துகிறார்கள். அந்த அளவில் நான் அனைவருக்கும் நன்றியுடையவனாக இருக்க வேண்டும். குடும்ப நிர்வாகத்தையும் எனது புத்தக குறுந்தகடு விற்பனையின் ஒரு பகுதி நிர்வாகத்தையும் எனது துணைவியார் கவனித்துக் கொள்கிறார். எனது குழந்தைகள் எனது துறைக்கு வரவில்லை, நானும் அவர்களை கட்டாயப்படுத்தவில்லை. நான் யாரையும் ஆக்கிரமிக்க மாட்டேன். சுதந்திரம் என்பதில் எனக்கு அபரிமிதமான ஈடுபாடு உண்டு. ஒருவர் பிறரது சுதந்திரத்தில் தலையிடுவதை என்னால் ஏற்க முடியாது. புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு இருக்கும் பெரிய சிக்கல் என்னவென்றால், அவர்களால் அந்த நாட்டு மனிதர்களாகவும் வாழ இயலவில்லை, இந்த நாட்டு கலை பண்பாடு கலாச்சாரத்தையும் முழுமையாக பின்பற்ற முடியவில்லை. இரண்டிற்கும் இடைப்பட்ட அந்த டைலமா அவர்களுக்கு இருக்கிறது என்பதை முதலில் அவர்கள் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். இங்கிருப்பதற்கு அங்கே இருந்திருக்கலாம், நன்றாக இருந்திருப்போம் என்றெல்லாம் சிந்திக்காமல், குழம்பிக் கொள்ளாமல், எதையும் உணர்ச்சி பூர்வமாக தடுமாறாமல், அறிவு பூர்வமாக சிந்தித்து அணுகினாலே போதும். குறிப்பாக அங்கேயே பிறந்து அந்த நாட்டு குழந்தைகளோடு பழகி வரும் தங்களது குழந்தைகளின் பிரச்சனைகளை, மனநிலையை சரிவர புரிந்து கொண்டு அவர்கள் மீது எதையும் திணிக்காமல் அவர்களை நல்ல முறையில் வழிநடத்தினாலே போதும், பல பிரச்சனைகள் சரியாகிவிடும். நான் ஒரு தனி மனிதன், என்னை விட, என் அனுபவங்களை விட இந்த சமூகம் முக்கியம், தனி மனித கோபத்தை விட எனக்கு சமூக கோபம் மிக அதிகம் என்று சொல்லி எந்த கேள்வி கேட்டாலும் தயங்காமல் சரளமாக பதில் தந்து வெளிநாட்டுக்கு புறப்பட்ட ஆயத்தம் செய்து கொண்டிருந்த வேளையிலும் தெண்டருக்காக நேரம் ஒதுக்கியமைக்காக சுகி சிவம் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெற்றோம். அரசியலா ஆன்மீகமா? நான் சட்டம் படித்ததுக்கு காரணம் அரசியலில் புகுந்து மிகப்பெரிய அளவில் இந்த சமூகத்தில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று அந்த இளம் பருவத்திற்கே உரிய வேகத்தில் நினைத்ததுதான். அதை கோமாளித்தனமான விருப்பம் என்றும் சொல்லலாம், அல்லது நியாயமான லட்சியம் என்றும் சொல்லலாம். இரண்டுக்கும் இப்போது பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் அப்போது மனதில் ஏற்பட்ட அந்த தாக்கத்தின் காரணமாகத்தான் பிஎல் படித்தேன். ஆனால் பிஎல் படித்த உடனேயே அரசியல் எனது மனோநிலைக்கு, மனோ தர்மத்திற்கு ஏற்றதில்லை என்பது எனக்கு தெரிந்துவிட்டது. நாளடைவில் அந்த எண்ணம் உறுதிப்பட்டது. தலைவன் தலைவியை வெற்றாக புகழ்வதோ, அவர்கள் செய்யும் அநியாயங்களை சகித்து கொண்டிருப்பதோ, அவர்களுக்காக வக்காலத்து வாங்கி பேசிக் கொண்டிருப்பதோ என்னால் சாத்தியமாக கூடியதில்லை. மேலும் புதிதாக ஒரு கட்சி துவங்கி நடத்துவதும் நடைமுறை சாத்தியமில்லாத விஷயம் என்பதும் அனுபவத்தில் தெரிய வந்தது. வலிமையான இரண்டு கட்சிகளுக்கு எதிராக நான் பொலிட்டிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் மூவ்மெண்ட் என்ற ஒன்றை ஆரம்பித்தோம். மாணவர்களிடம் வகுப்பறைக்கு சென்று பேசி கூட்டம் நடத்தி கிட்டத்தட்ட இரண்டாவது இடத்தில் அடைந்து விட்டோம். ஆனால் அதன் மூலம் அந்த இரண்டு கட்சிகளுமே அப்போது எதிரிகளாகிவிட்டோம். அதனால் தப்பி பழிப்பது என்பதே பெரிய விஷயமாக ஆகிவிட்டது. அவையெல்லாம் நடைமுறை சாத்தியமில்லாத விஷயங்கள் என்பதை முற்றிலுமாக தெரிந்து கொண்டேன். அதனால் சமய சொற்பொழிவாளராக என்னை நிலைநிறுத்திக் கொண்டேன். மறக்க முடியாத சொற்பொழிவு. நான் ஒருமுறை சிங்கப்பூருக்கு சொற்பொழிவுக்காக சென்றிருந்தேன். நல்ல கூட்டம். டிக்கெட் வாங்கி இவ்வளவு பேர் இதனை பார்க்க வருகின்றார்களா என்ற வியப்பு எனக்கு. அந்த கூட்டமும் வேறு இரு புகழ்பெற்ற நபர்களுக்காகத்தான் வந்திருந்தது. என்னை சற்று ஓரம் கட்டித்தான் பேச வைத்தார்கள். ஆனால் நான் பேசிய பிறகு அந்த இரு நபர்களின் பேச்சும் எடுபடவில்லை. அது எனக்கு ஒரு மிகப்பெரிய நுழைவு, தன்னம்பிக்கை. சுய முன்னேற்ற பேச்சாளர்களில் எனக்கு ஒரு தனித்த இடம் உண்டு என்பதை அந்த சவாலே சமாளி என்கிற அந்த சொற்பொழிவு நிகழ்ச்சி நிரூபித்து காட்டியது. அது எனக்கு ஒரு திருப்பு முனை. ஏனென்றால் அந்த சீடியே 100,000 மேல் விற்பனையானதாக சொன்னார்கள். அந்த அளவிற்கு அன்று அந்த பேச்சின் வீச்சு அமைந்தது. அதன் பிறகு சிங்கப்பூர் வானொலியில் இருந்து என்னை பேச அழைத்தார்கள். என்னை இங்கிருந்து பேச வைத்து அதை ஒலிப்பதிவு செய்து அங்கு ஒளிபரப்பினார்கள். அதற்கு நல்ல வரவேற்பு. அது ஒரு மறக்க முடியாத அனுபவம். தமிழ்நாடு அறக்கட்டளை மாநாடு. இங்கிருக்கும் தமிழ் மக்களின் நன்மையை மனதிற்கொண்டும், இந்திய நாட்டின் மீது விசுவாசம் கொண்டும் தமிழ்நாடு அறக்கட்டளை அமைப்பு நல்ல திட்டங்களை தீட்டி செயலாற்றி வருவது குறித்து நான் பல ஆண்டுகளுக்கு முன்னுமேயே அறிந்திருக்கிறேன். இம்முறை ஏழை மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக TNF மேற்கொண்டிருக்கும் முயற்சி உண்மையிலேயே என்னை கவர்ந்தது. இப்படி வெளிநாட்டில் வசிப்பவர்கள் தங்களுக்கு பல பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அவற்றின் ஊடே தங்கள் தாய்நாட்டை பற்றியும் அதன் வளர்ச்சி பற்றியும் சிந்திப்பது மிக அவசியமான ஒன்று. அப்படி இருந்தால்தான் அந்த நாடு வளர்ச்சி அடைய முடியும். இவ்வாறு அங்கிருப்பவர்கள் தன்னலம் கருதாது ஒன்றிணைந்து இப்படி ஒரு நல்ல முயற்சியை மேற்கொண்டிருப்பது மிகவும் பாராட்டத்தக்கது. நானும் என்னால் ஆன பங்களிப்பை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் என்னை அழைத்ததும் உடனடியாக ஒப்புக்கொண்டேன். மிகவும் மகிழ்ச்சியோடு இதில் கலந்து கொள்கிறேன்.